வணக்கம் நேர்லே, இது தென்றல் வந்து உங்களை தீண்டும் நேரம். வாரம் தோறும் ஞாயிறுகளில் நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் வானொலியான தமிழ் தென்றல் இப்போது உங்களை தீண்டுகிறது. எல்லோரும் வணங்கும் இறைவனை வேண்டி இந்த நாள் உங்கள் பொன்னான நாளாக மாறட்டும் என்று வாழ்த்தி நிகழ்ச்சியை தொடங்குவோம்.
இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் செந்தல் நேயர்களுக்கு வணக்கம். திருக்குறள் அறத்துப்பால் தனி மனிதனது வாழ்வின் மேன்மையை குறிக்கும், பொருட்பால் சமுதாய வாழ்வை சுட்டி காட்டும், இன்பத்துப்பால் அகவாழ்வின் வெற்றிய சிறப்பு எடுத்துரைக்கும். திருவள்ளுவர் அறநெறியில் அழுத்தமான நம்பிக்கை உடையவர். மறந்தும் பிறர்க்கு கெடுதி யானவற்றை எண்ணக்கூடாது, அவ்வாறு எண்ணினால் எண்ணியவனுக்கு கெடுதி விளையுமாறு அறமே செய்துவிடும் என்கிறார். இதனை மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு என்ற குறட்பாவினால் விளக்கியுள்ளார். முடிவு நல்லதாக ஏற்படுமானால் அதுவே போதுமென்றும், அந்த முடிவை அடைவதற்குரிய வழி தவறாக இருந்தாலும் கவலை இல்லை என்று கருதுவோரும் உண்டு. வழியை பற்றி பொருட்படுத்தாமல் முடிவை பற்றியே வற்புறுத்தி கூறும் நூல்களும் உண்டு. ஆனால் திருவள்ளுவருக்கு அது உடன்பாடு இல்லை. கருதிய முடிவை அடைய முடிந்தாலும் முடியாவிட்டாலும் அதற்குரிய வழி தூய்மையாகவே நல்லதாகவே இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் பல இடங்களிலும் வற்புறுத்தியுள்ளார். நன்றி, வணக்கம்.
ஒரு பேர் இருக்கும் கடமை, அது கடமை, கடமை, அது கடமை. அந்த மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேசிருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். அன்பே உன் அன்னை, அறிவே உன் தந்தை, உலகே உன் கோவில், ஒன்றே உன் தேவன். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேசிருக்கும். உள்ளம் என் ஒரு ஊரிருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை கடமை.
திருவள்ளுவர் திருக்குறள் பற்றிய அறியப்படாத தகவல் ஒன்று.
திருவள்ளுவர் உண்மையில் யார்? அவர் எந்த சமயத்தை சார்ந்தவர்? திருவள்ளுவர் திருக்குறளை தவிர 15க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். அவை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? திருவள்ளுவர் இறுதி சடங்கு எப்படி நிகழ்ந்தது தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கிராமங்களில் இருக்கும் வீட்டு ஓட்டு திண்ணைகள் அல்லது மேடை மேல் வந்து அமர்ந்து கேட்பவரை நோக்கி அவருக்கு நடக்க வேண்டியதை குறித்து சொல்பவர்களை குறி சொல்பவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். இவர்களில் சிலர் மந்திர தந்திர மாயாஜால வித்தைகளையும் கற்று வேடிக்கை செய்து காட்டி பிழைத்து வந்தவர்களாக இருந்ததால் மக்கள் அவர்களை குறளி வித்தை காட்டிகள் என்று அழைத்தனர். வள்ளுவர் குறளிகள் இனத்தவர் என்பதை இச்செய்தி மூலம் அறியலாம். இப்படி ஒரு இனத்தினர் அந்த நாளில் இருந்துள்ளனர் என்பதற்கு பல சான்றுகள் உள்ளன. குறளி இனத்தில் இருந்து வந்தவர் எழுதியதால் குறளி என்ற வார்த்தை மருவி குறளாகி விட்டது. 1.5 வரிகளில் குறளி எழுதப்பட்டதால் உரை எழுத அதனை ஆய்ந்தவர்கள் திரு என்ற வார்த்தையை அதன் முன்னால் சேர்த்து திருக்குறள் என அழைத்தார்கள். திருவள்ளுவர் என்பவர் தமது வாழ்வில் அனுபவித்து உணர்ந்து அவ்வப்போது ஓலைச்சுவடிகளில் டைரி போல் குறிப்பிடுத்து வைத்த சில பட்டறிவு யதார்த்த நிகழ்வுகளை மணக்குடைவர் என்பவர் தொகுத்து எழுதியுள்ளார். மணக்குடைவர் திருவள்ளுவர் காலத்தவராக இருந்திருக்க வாய்ப்பில்லை என்றாலும் திருவள்ளுவரை பற்றி நன்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டும். கடைச்சங்க காலமான கிமு 300 கிபி 250 இடைப்பட்ட காலத்தில் மதுரையை ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்னும் பாண்டிய மன்னன் ஆண்டபொழுது வள்ளுவர் என்ற நபர் வாழ்ந்ததாக நம்பப்படுகிறது. அப்போதுதான் திருக்குறள் புலவர்கள் நடுவிலே பாடி அறிமுகம் செய்யப்பட்டது. திருவள்ளுவர் திருக்குறளை தமிழ்ச்சங்கத்தில் அரங்கேற்றம் செய்ய மிகவும் சிரமப்பட்டதாகவும் முடிவில் ஔவையாரின் துணை கொண்டு அரங்கேற்றியதாகவும் நம்பப்படுகிறது. அனல்வாதம் புடல்வாதம் போன்ற அந்த காலத்தில் நடந்த சைவ வைணவ சமண சமய புலவர்களுக்கு இடையிலான சண்டைகளில் பல ஓலைச்சுவடிகள் அழிந்து போய்விட்டதாகவும் அவற்றில் மீதமுள்ள ஓலைச்சுவடிகளின் தொகுப்பு தான் இந்த திருக்குறள் என்றும் கருதப்படுகிறது. திருவள்ளுவரது இயற்பெயர் வாழ்ந்த இடம் உறுதியாக தெரியவில்லை. எனினும் அவர் கிமு 100 தற்போதைய சென்னை நகரில் மயிலாப்பூரில் வாழ்ந்து வந்தார் என்று நம்பப்படுகிறது. சமண மதம் இறை நம்பிக்கையற்றவர்கள், கொள்கைகளை வழிபடுபவர்கள். திருவள்ளுவர் திருக்குறளில் குறிப்பிட்ட கடவுள்கள் குறித்து எந்த கருத்தும் கூறவில்லை. திருக்குறளில் கூறப்பட்டுள்ள அறக்கோட்பாடுகள் சமண சமய நீதி நெறிகளை நெருங்கி உள்ளதால் திருவள்ளுவர் ஒரு சமணராக இருந்திருக்க கூடும் என்றே வரலாற்றாளர்கள் கருதுகிறார்கள். திருவள்ளுவர் என்ற ஒருவர் உண்மையில் இல்லை. ஒரு குழுவான சமண முனிவர்கள் இயற்றதுதான் திருக்குறள் அப்படின்னும் சில தமிழ் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். சிலர் இவரை சைவர் என்றும் இவருடைய திருக்குறள்களை சைவ நூல் என்றும் சைவர்கள் நம்புகிறார்கள். திருவள்ளுவரை திருவள்ளுவ நாயனார் என்னும் சைவர்கள் அழைக்கின்றார்கள். புனித தோமியார் வாழ்ந்த காலத்தில் இவர் வாழ்ந்ததால் சிலர் இவரை கிறித்துவர் என்றும் கூறுகின்றார்கள். கிடைக்கிற செய்தியெல்லாம் இணைத்து பார்க்கின்ற போது வள்ளுவர் என்ற மனிதர் வாழ்ந்தார் என்பதும் இவர் எழுதிய நூலே திருக்குறள் என்பதும் உறுதியாகிறது. ஆனால் அவரை பற்றிய அத்தனை செய்திகளும் அழிக்கப்பட்டுள்ளன. வள்ளுவர் காலத்திற்கு முன்பிருந்த புலவர்கள் பற்றியெல்லாம் சான்றுகள் இருக்கின்ற பொழுது இவரை பற்றி எதுவும் இல்லாமல் இருப்பது வியப்புதான். ரிக் வேதத்தில் இந்திரனை பற்றிய குறிப்பும் ஆரியர்கள் தமிழகத்துள் நுழைந்த பிற இந்திரனை பற்றிய குறிப்பும் ஒப்பிடுகையில் திருவள்ளுவர் தமிழகம் நுழைவதற்கு முன்பே எழுதி முடித்திருக்க வேண்டும். இவ்வாறு வள்ளுவரின் குறள்களில் உள்ள கருத்துக்களும் மற்ற அர்த்தங்களும் மூலமாகவே பல மறைக்கப்பட்ட உண்மைகள் தெரிய வருகிறது. திருவள்ளுவருக்கு பிற புலவர்களிடையே ஏதோ ஒரு வகையான மோதல் நடந்துள்ளது என்பதை மட்டும் புரிந்து கொள்ள முடிகிறது. சாதி மத கருத்துக்களை எதிர்த்து பல குறட்பாக்களை எழுதியுள்ளார் திருவள்ளுவர். அதை சுட்டிக்காட்டும் வகையிலே திருவள்ளுவ மாலையில் சில பாடல்கள் உள்ளன. அதில் ஒரு பாடல், ஆற்றல் அழியுமென்று அந்தணர்கள் நான் மறைய போற்றி உரைத்து ஏட்டின் புறத்தில் எழுத்தார் ஏட்டை எழுதி வல்லரும் அல்லரும் வள்ளுவனார் முப்பாலை சொல்லிடனும் ஆற்றல் சோர்வின்று அப்படின்னு ஒரு பாடல். ஆதி மத சூழ்ச்சிகளை யாரும் அறிந்து தெளிவு பெறக்கூடாது என்ற ரிக் யஜூர் சாம அதர்வன என்கிற நூல்களை ஆரியர்கள் மறைத்து விட்டார்கள். ஆனால் வள்ளுவரோ அந்த நூல்களுக்கு எதிராக மூன்று வகையான வாழ்வின் நெறிகளை சொல்லும் திருக்குறளை எழுதினார் என்பதுதான் இப்பாடலின் பொருள். இக்கருத்துக்களையும் திருக்குறளையும் படித்து புரிந்து கொள்ளும் போது திருவள்ளுவர் சமூக சீர்திருத்த அறிஞராக நம் மனதில் ஆழமாக பதிந்து விடுகிறார். ஞானவெட்டியான் என்னும் மருத்துவ நூல் மட்டுமின்றி பஞ்சரத்தினம், ரத்தின சிந்தாமணி, கற்பம் என பல நூல்களை திருவள்ளுவர் எழுதியதாக கருதப்படுகிறது. ஏலேலே சிங்கனிடம் பருத்தி வாங்கி நெசவு தொழில் செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது. மரணத்திற்கு பிறகு தன்னை எரிக்கவோ புதைக்கவோ கூடாது. ஒரு வைக்கோல் கட்டில் தன் சவத்தை வைத்து இழுத்துச் செல்ல வேண்டும். பூமியில் வாழும் புழு பூச்சிகள் எறும்புகள் பறவைகள் உண்டு என் உடல் அழியட்டும் என தன் நண்பர் ஏலே சிங்கனிடம் கேட்டுக்கொண்டார் திருவள்ளுவர். அதன்படியே திருவள்ளுவர் இறந்தார். உடல் வைக்கோல் கட்டில் வைத்து இழுக்கப்பட்டு திருவள்ளூர் என்னும் ஊரில் உடல் முழுவதும் இயற்கைக்கு உணவாக்கப்பட்டு வெறும் வைக்கோல் மட்டுமே மிஞ்சியது. அந்த ஊர் மக்கள் அந்த இடத்தின் மண்ணை தொட்டு கும்பிட்டு ஒரு பிடி மண்ணை அள்ளி சென்றனர். மக்கள் அல்ல அல்ல உண்டான பள்ளமே குளமாக வீரராகவ பெருமாள் கோயில் அருகில் இருப்பதாக நம்பப்படுகிறது.
விருந்தாகும் திருக்குறளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அருப்பொருளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அருப்பொருளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. உலகுக்கு ஒளி போலே, உடலுக்கு உயிர் போலே, பயிருக்கு மழை போலே, பயிருக்கு மழை போலே, பைந்தமிழ் மொழியாலே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. முப்பாலே அனுபவத்தாலே தாம் துவைத்ததற்கப்பாலே, அறம் பொருள் இன்பம் எனப்படும் முப்பாலே அனுபவத்தாலே தாம் துவைத்ததற்கப்பாலே. அவனியில் உள்ளோர்கள் அனைவரும் தன்னை போலே, அவனியில் உள்ளோர்கள் அனைவரும் தன்னை போலே, அவசியம் கற்றுணர்ந்து பயன் பெறும் இணைப்பாலே, அவசியம் கற்றுணர்ந்து பயன் பெறும் இணைப்பாலே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. வாழும் வழிமுறைக்கு இலக்கணமா மனம் மொழி மெய்யணிக்க பார்த்துட்ட சேனிதி, வாழும் வழிமுறைக்கு இலக்கணமானது மனம் மொழி மெய்யணிக்க பார்த்துட்ட சேனிதி. பாராட்டை கண்டது எம் மதத்துக்கும் பொதுவென்னும் பாராட்டை கண்டது. கண்டது அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே.
இலக்கியச் சாரம் வழங்குபவர் வைத்திய கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை எழுதிய இரு கவிதைகளை உங்களுக்கு அளிக்கின்றோம். வாழ்க்கை நிலையாமை. கருணையின்றி மனிதருள்ளம் கருங்கலான காரணத்தினால் வந்த கஷ்டம் தனை, வருணனையால் வேலையில்லா திண்டாட்டத்தால் வந்த விளைவென்று உலகில் வலுத்துவாரால். கருணையின்றி மனிதருள்ளம் கருங்கல்லான காரணத்தினால் வந்த கஷ்டம் தன்னை, வர்ணனையால் வேலையில்லா திண்டாத்தட்டால் வந்த விளைவென்று உலகில் வலுத்துவாரால். பொருளையெல்லாம் இழந்தவர்கள் யாரவேரும் பொக்கடமாய் கட்டியெடுத்து ஓடினரோ, இருளை ஒளி என்பவர் முன் பேச்சும் உண்டோ, ஏழை உரை அம்பலத்தில் ஏறுமோயோ. பொருளையெல்லாம் இறந்தவர்கள் யாவரேனும் பொக்கடமாய் கட்டியெடுத்து ஓடினாரோ, இருளை ஒளி என்பவர் முன் பேச்சும் உண்டோ, ஏழை உரை அம்பலத்தில் ஏறுமே ஓ. ஏகாந்தம் யாவருக்கும் இசையமாட்டாது, என்னாலும் கூடியே வாழ வேண்டும். சாகாத வரம் பெற்றோர் எவரும் இல்லை, தளர்ந்தவதை தாங்குவதே தர்மமாகும். ஏகாந்தம் யாவருக்கும் இசையமாட்டாது, என்னாலும் கூடியே வாழ வேண்டும். சாகாத வரம் பெற்றோர் எவரும் இல்லை, தளர்ந்தவரை தாங்குவதே தர்மமாகும். ஆகாயமளவு உயர்ந்து வளர்ந்து நின்ற அரண்மனையும் அரை நொடியில் அழியும் என்று பீகாரால் கொற்றவால் அறியார் இந்த பேருலகில் பெண் எதனால் அறிவார் ஐயா. ஆகாயமளவு உயர்ந்து வளர்ந்து நின்ற அரண்மனையும் அரை நொடியில் அழியும் என்று பீகாரால் கொற்றாவால் அறியார் இந்த பேருலகில் பெண் எதனால் அறிவார் ஐயா. கவிஞர் ஒருமுறை சொன்னது, பீகாரில் ஒரு பெரிய கட்டிடம் திடீரென்று விழுந்து உடைந்தது, அதைத்தான் இந்த கவிதையில் குறிப்பிடுகின்றார். கவிதை பொதுவாக வாழ்க்கை மிகவும் நிலையற்றது என்பதை எடுத்து காட்டுகின்றார். குழந்தை, அடுத்த கவிதை குழந்தை. எங்கே இருந்து வந்தாய் குழந்தை, அதை யானும் அறிந்திடச் சொல் குழந்தாய். எங்கும் நிறை வெளியில் இறைந்தேன், சற்றே இங்கும் இருக்க வந்தேன் அம்மா. எங்கே இருந்து வந்தாய் குழந்தாய், அதை யானும் அறிந்திடச் சொல் குழந்தாய். அதற்கு குழந்தை பதிலளிப்பதாக இருக்கின்றது, எங்கும் நிறைவழியில் இருந்தேன், சற்றே இங்கும் இருக்க வந்தேன் அம்மா. நீல மலர் போலும் விழிகள் எங்கு நீ தேடிப் பெற்றாய் என் குழந்தாய். அதற்கு குழந்தை சொல்கின்றது, ஞாலம் இதற்கு வரும்படியில் வானம் நன்கொடை தந்தவை அம்மா. கண்ணில் ஒளி விளங்க கண்டேன் அந்த காட்சியின் காரணமென் குழந்தாய். அதற்கு பதில், விண்மீன் ஒளி சிறிது தங்கி அங்கு மின்னி விளங்குகின்றது அம்மா. கண்ணில் ஒளி விளங்க கண்டேன் அந்த காட்சியின் காரணம் என் குழந்தாய். அதற்கு பதில், விண்மீன் ஒளி சிறிது தங்கி அங்கு மின்னி விளங்குகின்றது அம்மா. நெஞ்சம் கழிக்க வரும் குழந்தாய், கண்ணில் நீர்த்துளி நின்ற கதை எதுவோ. அதற்கு பதில், பஞ்ச பொதி புவியில் என்னை தேடி அது வழி எதிர் வந்து நின்றது அம்மா. நெஞ்சம் கழிக்க வரும் குழந்தாய், கண்ணில் நீர்த்துளி நின்ற கதை எதுவோ. பதில், பஞ்சமான புதி புவியில் என்னை தேடி அது வழி எதிர் வந்து நின்றது அம்மா. இப்படிப்பட்ட கவிதைகள் பலவற்றை கவிஞர் எழுதியிருக்கின்றார். அவர் ஒரு ஒப்பற்ற கவிஞர் என்பதில் ஐயமில்லை. அடுத்ததாக கிருபானந்த வாரியார் அவர்கள் மக்கள் என்ற விடயத்தை பற்றி எழுதிய ஒரு சுருக்கமான கட்டுரையை உங்களுக்கு சில பகுதிகளை அளிக்கின்றோம். மக்கள், கிருபானந்த வாரியார் சுவாமிகள். தம்முடைய பிள்ளைகளே தமது பொருள் என்று சிறப்பித்து சொல்ல பெறுவர். அந்த மக்கட்பொருளும் அவரவர் செய்த புண்ணிய கர்மங்களால் வரும் என்பது பின்வரும் திருக்குறளின் கருத்து. தம்பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தத்தம் வினையான் வரும். நீளம் குறைவதால் பெருமை விளைகின்றது. இதற்கு சான்று கூறுகின்றேன். மாக்கள் விலங்கு, மக்கள் மனிதர்கள். மாக்கள் என்ற சொல் ஒரு மாத்திரை குறைந்து மக்களின வந்தது. மாக்களினும் மக்கள் உயர்ந்தவர்கள். சீவன் ஆன்மா, சிவன் இறைவன். சீவன் ஒரு மாத்திரை குறைந்து சிவனாகின்றது. சீவனுக்கும் சிவனுக்கும் எழுத்தில் ஒரு சிறு வேற்றுமை. தலையில் துளியுடன் கூடியது சீவன். அதுபோல் நமது தலையிலும் விதியாகிய சுழி உண்டு. சுழி இல்லாதது சிவன். கோமாக்கே நாமென்றும் மேலே ஆளாய் கொய்மலச்சே அடியினை குறுகினோமே என்கின்றார் அப்பரடிகள். இயற்கையை பாருங்கள். மாடு, குதிரை, கழுதை, நாய் இவற்றின் முகம் நீண்டிருக்கின்றது. மனிதனின் முகம் நீளமின்றி உள்ளது. அதனால் மக்கள் பிறப்பு உயர்ந்தது. இனி மக்களும் அறிவுடைய மக்கள், மக்களிலும் அறிவுடைய மக்கள் சிறந்தவர்கள். நேர்களே, இதுவரை நீங்கள் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையின் கவிதைகளையும், மக்கள் என்ற விடயம் பற்றி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, மன்னிக்கவும், மக்கள் என்ற விடயம் பற்றி கிருபானந்த வாரியார் சுவாமிகள் எழுதிய கட்டுரையையும் காட்டீர்கள். நன்றி, வணக்கம் நேர்களே.
அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தானாகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவரே தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழி காட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழி காட்ட வேண்டும் என்று வணங்குவோம்.
அடுத்ததாக கேட்க இருப்பது,
தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி
சொன்னால் நம்ப மாட்டியலடாப்பா. எவ்வளவுதான் வேலை செய்தாலும் கையிலென்றால் காசு மிஞ்சிறதே கிடையாது. ஏதோ மிச்சம் பிடிக்கிற மாதிரி சேரும், டக்கண்டு ஏதாவது இன்னொரு செலவு வந்து அப்படியே அள்ளிட்டு கொண்டு போயிடும். இப்போ பார், இப்போ நாங்கள் கிழமையே கிழமை சம்பளம் எல்லாம் எடுத்து இந்த மோகேஜ் உப்பு கரைபுளி என்று போக, பிறகு அது இது என்று சும்மா சின்ன சின்ன செலவுகள் வரும். அதெல்லாம் முடிச்சு கொண்டு காப்பாடா என்று அப்படியே இருக்க இந்த பில்லெல்லாம் வந்து சேருமடாப்பா. அதுவும் கொஞ்ச நெஞ்சமே. எப்படியோ எங்களுக்கு டெலிஃபோன் பில், தண்ணி பில், இந்த கரண்ட் பில் எல்லாம் சேர்த்து சாதாரண ஆக்களுக்கு ஒரு $400 வரும் என்ன மாதம் மாதம். அதை விட அங்கே டெலிஃபோன் எடுக்கிறது, இங்கே டெலிஃபோன் எடுக்கிறதுன்ட்டு அது வேற. இப்படியே அந்த காசுகள் வாரதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. ஆனால் கிழமையை கிழமை வேலைக்கு போகிறோம், கிழமையை கிழமை பேங்குக்கு காசும் வருது. எனக்கென்னால் எப்படி ஈஸியாக சம்பாதிக்கிறது என்ற மண்டையை போட்டு நான் குழைச்சி புளிஞ்சி சாரெடுத்து யோசிச்சு பார்த்தேன். ஒரு ரெண்டு மூன்று விடயம் தட்டுப்பட்டது. ஒரு நாள் இருந்து யோசித்தேன், ஏதாவது பிஸ்னஸ் செய்வோம்னு. பிஸ்னஸ் என்றால் என்ன? அதை இதை வாங்கி விற்று போட்டு அதில் வார கொஞ்ச நெஞ்சத்தை எடுத்து லாபம் என்று பார்க்கறது. அட பார்த்தேன், சே, வேலைக்கு போகிறதும் அப்படித்தான், அந்த பிஸ்னஸ் செய்கிறதும் அப்படித்தான். பிஸ்னஸ் என்று பார்த்தால் என்ன வேறாக்களை வச்சு செய்யலும், நான் தான் விழுபட்டு செய்ய வேணும். வேறாக்களை வச்சால் சம்பளம் கொடுக்கறதுக்கு அங்கே வார எல்லாத்தோடையும் கணக்கு பார்த்தால் நட்டமாக தான் வரும். அப்போ அதை கையை விட்டுட்டேன், பிஸ்னஸ் செய்ய முடியாதுண்டு கையை விட்டுட்டேன். பிறகு யோசித்தேன், அட, நான் இந்த லொட்டோ எடுத்து பார்ப்போம்ல, அடித்தால் ஒரே அடியாக எல்லாம் முழும் இல்லை, எடுத்து பார்ப்போம்ண்டு பார்த்தேன். அதுக்கு முதல்ல என் ராசி பலன் எல்லாம் செக் பண்ணேன். போட்டிருந்தாங்களடா பாண்டைக்கு, பெரிய யோகம் ஒன்று அடிக்க போதுண்டு. சரி, அப்போ லொட்டோ எடுப்போமே என்று போட்டு எடுத்தால் அந்த கிழமை விலை இல்லை. திரும்பவும் அந்த ராசி பலனை, வேற ராசி இருக்குல்லே, அதை பார்த்தேன். அதில் பார்த்தால் அதே மாதிரி தான் யோகம் அடிக்க போதுண்டு. சரி, போன முறை தான் தப்பி போயிட்டுது, இந்த முறை எடுத்து பார்ப்போமேன்று எடுத்தேன். இப்படி நாளாந்தம் எடுத்து கொண்டே இருக்கிறன்னு மற்றாக்களுக்கு தெரியாது. ஆனால் பிறகு அங்கே ஒரு நாள் லொட்டோ எடுக்கிறதுக்கு வரிசையில் போய் நிற்கிறன், எங்கடாக்களும் ரெண்டு மூணு பேர் நிற்கிறாங்க. சரி, நாம தான் எடுக்கிறோம்னு போட்டு பார்த்தால் வசதி படைச்சவங்களும் வந்து லொட்டோ இல்லை எடுத்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட பர்சனலே லொட்டோ தான். அவங்களுக்கும் விழுந்த பாடு இல்லை, எனக்கும் விழுந்த பாடு இல்லை. ஈஸியாக சம்பாதிக்கலாம்னு லொட்டோ எடுத்தால் அது விழுகுதில்லை. சரி, அதையும் விடுவோம்னு கொஞ்ச நாள் விட்டுட்டேன். விட்டு போட்டு பிறகு ஒரு ஐடியா வந்தது, கொஞ்சம் காசு இருந்தது. இந்த வீடுகளை வாங்கி விற்றால் கொஞ்சம் நாளைக்கு இருந்து போட்டு விற்கிறது தானே, ஒரு மூன்று மாதத்தில் விற்று போட்டால் ஒரு 10-15,000 கிடைக்குதுன்னு சொன்னாங்க. சரியென்று அதில் இறங்குவோம்னு யோசிச்சு கொண்டிருக்கிறோம். அதுக்குள்ளே இந்த பாவியல் இப்படி பண்ணி போட்டாங்களடா, வீடு வாங்கி விற்றால் அந்த கேபிட்டல் கெயின், அந்த முதலீட்டுக்கு வர்ற நயத்துக்கு வரி கட்ட வேணுமா? இது எங்களுக்கு தேவையில்லாத வேலை இல்லை, நாங்கள் வரி கட்டுறாங்களே. அப்போ அதையும் இப்போ கையை விட்டுட்டேன். இப்போ இதை செய்தால் கெதியா பணக்காரனாகலாமென்று யோசிச்சு கொண்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு வழி சொல்லும் கூட அப்பா, எல்லாம் ஆசைதான், பணம் பண்ணணுமெண்டு ஆசைதான். இந்த ஐயா சொல்கிறார் இந்த ரேடியோவில் பார்க்கலையே, ஆசை ஆசைண்டு, அதுதான் எனக்கும். என்ன போல இத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு. எப்படி சம்பாதிச்சாலும் பணத்தாசை விட்டு போகாதடாப்பா. உள்ளவனும் பணத்தை தான் தேடுறான், இல்லாதவனும் பணத்தை தான் தேடுறான். இதில் என்னத்தை சொல்கிறது, நான் கெதியாக பணக்காரனாகிறதுக்கு ஒரு வழியும் இல்லை. அதுதான் காரணம். என்ன, உள்ளவனும் பணத்தை தேடுறது, இல்லாதவனும் பணத்தை தேடினால் எப்போதான் பணக்காரனாகிறது என்ற சோகத்தை ஆரட்ட சொல்றன்னு இருந்தன். நீ தான் நம்பிட்டாய் சொல்லி அழுறதுக்கு, உனக்குள்ளேயே வச்சுக்கோ. நீயும் என்ன மாதிரியோ தெரியாது, பணக்காரன் ஆகிறதுக்கு என்ன போலதான் லொட்டோ எடுத்து கொண்டு திரியறியோ என்னவோ தெரியாது. சரியடாப்பா, வாரன் போயிட்டு.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடம் இருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
பெண்கள் வந்து என்னை